الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله إن التقوى رأس الأمور واتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا
சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் பெயரை கூறி இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் உயிரிலும் மேலான ஹலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை அனுவலவும் பிசகாது பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், சாபியோன்கள், சபௌ சாபியின்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஃமீன்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடி நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்து எட்டிவிருக்கேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ்வின் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா. நாளே மறுமையிலே அல்லாஹ் முத்தகீன்களுக்கு என்னென்ன சிறப்புகளை கொடுப்பதாக வாய்தா கொண்டிருக்கிறானோ அத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தக்காராக அல்லாஹ்வின் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை சிறந்த படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நியமத்துக்களை கொடுத்திருக்கிறான். அந்த நியமத்துக்களை நாம் எண்ணப்பட்டால் அவைகளை எண்ண முடியாது. அந்த அளவு அல்லாஹ் விசாலமான நியமத்துக்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். பரிசுத்த அல்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வயோ தூணியமசல்லா அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை நீங்க ஒவ்வொன்றாக எண்ண முற்பட்டா உங்களால எண்ணி முடிக்கலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஏராளமான அருட்கொடைகளை உங்களுக்கு தந்திருக்கிறான். கண்ணால பார்க்கிறோம், கண் பார்வை என்பது ஒரு அருள். கண்ணால ஒரு தாய பார்க்கிற முறை வித்தியா, தந்த பிள்ளைய பார்க்கிற முறை வித்தியா, ஒரு சகோதரனை பார்க்கிற முறை வித்தியா, ஒரு பொருளை பார்க்கிற முறை வித்தியா. கனியமான அல்லாஹவை நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நியமத்துக்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த நியமத்துக்களிலே மிகவும் முக்கியமான ஒரு நியமத்தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பது. இந்த உடல் ஆரோக்கியத்தை ஒரு மனிதன் கெடுத்து விட கூடாது. இந்த உடல் ஆரோக்கியத்தை ஒரு மனிதன் பாதுகாக்க வேண்டும். பத்திரித்தனமான உணவுகளை அவன் சாப்பிட வேண்டும். உடம்பை பலவீனப்படுத்தக்கூடிய விளையாட்டுகளை விளையாடி அவன் தன்னுடைய உடம்பை பலவீனப்படுத்தி விடக்கூடாது. எனவே ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது. உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்திய இஸ்லாம் இந்த உடலுக்கு ஏதாவது கெடுதல் வந்துவிடக்கூடாது என்பதிலே இஸ்லாம் நிறைய புத்திமதிகளை எங்களுக்கு சொல்லித் தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த வகையிலே மனிதனை நாசத்திலே போடக்கூடிய பாவங்களிலே ஒன்றுதான் போதை வந்து பாவனை. இன்றைய சமுதாயத்தை பீடித்திருக்கின்ற மிக மேகமாக பீடித்து வருகின்ற நோயாக போதை வத்து பாவனை இருக்கிற. முந்திய ஒரு காலம் நாம் பேப்பரில் செய்தியாக பார்த்தோம், வேற ஒரு நாட்டிலே போதை வத்து பாவிக்கின்ற மக்களை நாம் பார்த்து செய்தியாக படித்தோம். கண்ணியமானவர்களே, எந்த அளவு இந்த போதை வஸ்து பாவனை கூடியிருக்கிறது என்றால் எங்களுடைய சமுதாயத்தையும் விட்டு வைக்காத அளவுக்கு இந்த போதை வஸ்து பாவனை அதிகரித்திருக்கிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாடசாலைகளும் விதிவிலக்கல்ல. கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, வயது வித்தியாசம் இல்லாமல் போதை வத்து என்ற நோயிலே மக்கள் பீடிக்கப்பட்டிருப்பதை நாம் இன்றைய சமூகத்திலே பார்க்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குமாறு வலியுறுத்துகிறார். ஒரு மனிதன் போதை வத்திலே அவருடைய காலத்தை கழிப்பான் என்றால், ஒரு மனிதன் போதைக்கு அடிமையாகுவானாக இருந்தால் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, காலப்போக்கிலே அவன் போதை வஸ்தை பாவித்து அதுக்கு அடுத்ததாக புகைத்தலுக்கு செல்வான். அவன் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு கோரலி பத்தோனும் ஏதாவது ஒரு வீடிய பத்தோனும் அந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்படுவான். காலப்போக்கில் அவனுடைய ஒழுக்கம் கலட்டப்படும். யாரெல்லாம் போதை வஸ்துக்கு அடிமையாகிறாங்களோ அவங்களுடைய ஒழுக்கம் முதலாவது கலட்டப்படும். ஒழுக்கம் கலட்டப்பட்டு விட்டால் அந்த மனிதன் வாழுகின்ற வாழ்க்கையை வீணாகிவிடும். இஸ்லாத்திலே சிறப்பம்சம் இந்த ஒழுக்கத்தில் இருக்கிறது. இஸ்லாத்தின் சிறப்பம்சம் ஒழுக்கம், வெட்கம், மான மரியாதையை பாதுகாப்பது. எனவே ஒரு மனிதன் போதை வந்து கடுமையாகிவிட்டால் அவனுடைய ஒழுக்கம் கலட்டப்படும். ஒழுக்கம் கலட்டப்பட்டால் அவனுடைய வாழ்க்கை மிருகத்துடைய வாழ்க்கை அல்ல, மிருகத்தை விடவும் கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான். போதை வசு கடுமையானவர்கள் அவருடைய ஒழுக்கம் கலட்டப்படும். ஒழுக்கம் கலட்டப்பட்டால் மிருகங்களை விடவும் கேவலமான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஒரு உதாரணத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, மிருகம் இருக்குதே, ஒரு அழுக்கான வேலையை செய்யறதுக்கு ஒரு மெதட் இருக்குது, ஒரு முறை இருக்குது, அந்த முறையோட தான் செய்யும், அந்த இனத்தோட தான் செய்யும், அந்த இடத்துல தான் செய்யும். ஒழுக்கமில்லாத மனிதன் இருக்கிறானே அந்த மிருகத்தை விடவும் கேவலமானவன். ஒரு அழுக்கான விடயத்தை எப்படி செய்யலுமோ, எங்க போய் செய்யலுமோ, யார் யாரோட செய்யலுமோ, என்னென்ன நாட்டுக்கு போய் செய்யலுமோ, எவ்வளவு எவ்வளவு பணம் கொடுத்து செய்யலுமோ, அந்த அமைப்புல எல்லாம் அவன் ஈடுபடுவான். எதனால? ஒழுக்கம் கலட்டப்பட்டால். எனவே போதை வச்சு கடுமையாக கூடியவர்களுடைய ஒழுக்கம் முதலாவது கலட்டப்படும். ஒழுக்கம் கலட்டப்பட்டால் இடம் வரக்கூடிய மிக முக்கியமான பாவங்கள்ல ஒன்று விபச்சாரம். போதை வச்சு கடுமையானவர்கள் போதை வசை பாவித்து விட்டு வந்து வீட்டிலே தூங்கினால் தூங்கக்கூடிய அந்த மனிதனுக்கு தெரியாது, பக்கத்திலே படுப்பது மனைவியா, பக்கத்திலே தூங்குவது தன்னுடைய தாயா, தன்னுடைய பிள்ளையா என்று தெரியாது. அந்த மனிதன் அப்படியே விபச்சாரத்திலே வீழ்ந்து வருகிறான். அதுல மிகப்பெரிய பாவம் அந்த விபச்சாரத்திலே வீழ்ந்து வருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸா ஸனல் அப்து ஹரஜ மின்ஹுல் ஈமான், ஒரு மனிதன் விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டால் அல்லாஹ் அவனுடைய ஈமானை உள்ளத்தால் கலட்டி விடுவான். இந்த உலகத்தில மானம் மரியாதை அந்தஸ்து எல்லாமே ஈமான்தாரிகளுக்கு தான். ஈமானோடு ஒரு மனிதன் பாவம் செய்ய முடியாது, ஒரு மனிதன் அருவறுப்பான காரியங்களை ஈடுபட முடியாது. எனவே ஒரு மனிதன் விபச்சாரத்திலே விழுந்து விட்டால் அல்லாஹ் முதலாவது அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஈமானை கலட்டி விடுகிறான். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் திருடுகின்றான், திருடக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவன் முஃமினாக இல்லை. ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யறான், அந்த சந்தர்ப்பத்தில் அவன் முஃமினாக இல்லை. ஒரு மனிதன் மனுபானம் மறந்துகிறான், அந்த சந்தர்ப்பத்தில் அவன் ஈமான் முஃமினாக இல்லை. அந்த நிலைமையிலே எங்களுக்கு மரணம் வந்து விட்டால் ஈமான் இல்லாமல் நான் தெரிவோம் நவுதுபில்லாஹ் பாதுகாக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் மதுபானம் குடிக்கிறான், விபச்சாரம் செய்கிறான், ஏதாவது ஒரு அநியாயத்தில் ஈடுபடுகிறான். மதுபானம் குடித்த ஒரு மனிதன் மதுபானத்துடைய சூடு உள்ளத்திலே இருந்து உடம்பிலே இருந்து மங்குவதற்கு முன்னால் அவன் மௌத்தாகிவிட்டால் ஈமான் இல்லாமல் மௌத்தாகிறான் என்று ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே யாரெல்லாம் போதை வசுக்கு அடிமையாகிறாங்களோ அவர்கள் ஈடுபடக்கூடிய முதலாவது பாவம் விபச்சாரம். அவங்களுக்கு சின்ன பிள்ளை விளங்காது, தாய் விளங்காது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய உலகத்துல நம்ம பார்க்கிறோமா இல்லையா, அதுக்கு அடுத்த பாவம் கொலை. அண்மையில பேப்பர்ல பார்த்த ஒரு செய்தி, பாடசாலை செல்லக்கூடிய ஒரு பிள்ளைய கெடுப்பதற்கு அவன் இப்போதை வசிக்க அடிமையான சில மிருகங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, அந்த பிள்ளைய கடத்தி கற்பழித்து பலர்கள் இணைந்து அந்த பிள்ளையை கொண்டு விடுகின்றார்கள். பிரதான பாவம் எது, போதை வசு பாவனை. அதற்கு அடுத்ததாக விபச்சாரம், அதற்கு அடுத்ததாக கொலை. இப்படியே அது நீண்டு கொண்டு செல்லும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த பாவத்தில் இருந்து நமது குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அனைவருக்கும் இருக்கிறது. வாலிபம் என்று சொல்லக்கூடியது பெருமதியான ஒரு வயது, இதை பெருமதியாக கருதுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றரை இருந்த சஹாபாக்கள் அநேகமானவர்கள் வாலிபர்கள், சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள், யுத்தத்துக்கு தளபதியாக அனுப்பிய அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த சஹாபாக்கள் வாலிபர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வகையை எழுதக்கூடிய சஹாபாக்கள் வாலிபர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றரை நெருக்கமாக இருந்தவர்கள் வாலிபர்கள், இந்தியாவை வெற்றி கொண்ட முஹம்மது பின் காசிபா இருக்கலாம், ஒரு வயோதிப வயதிலே இல்ல வாலிப வயதிலே இந்தியாவை வெற்றி கொண்டார், இஸ்பெயினை வெற்றி கொண்ட காரைக்கு ஒரு ஜியாதாக இருக்கலாம், ஒரு வாலிப வயதிலே இஸ்பெயினை வெற்றி கொண்டார். எனவே வாலிபம் என்பது சாதிக்கக்கூடிய வயது. இன்றைய எமது இளைஞர்கள் வாலிபத்திலே எதை சாதிக்கிறார்கள், கொண்டையை கொஞ்சம் கூடுதலாக வளர்த்து விட்டு கையில கால எல்லாம் தேனை போட்டுட்டு கண்ணியமான அல்லாஹ் எழுதியார்களே அசிங்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதனால், இந்த போதை வசுக்கு அடிமையானதால். அவர்களுக்கு இந்த உலகத்திலே இஸ்லாம் காட்டுகின்ற அழகு அழகாக விளங்காது, இஸ்லாம் காட்டுகின்ற சந்தோஷம் சந்தோஷமாக விளங்காது. ஏனென்றால் போதை வசுக்கு அடிமையானதால் அவருடைய வாழ்க்கை மிருகத்துடைய வாழ்க்கையை விடவும் கேவலமான வாழ்க்கையாக மாறிவிடும். எனவே அன்பானவர்களே, வாலிபம் என்பது பெருமதியான வயது. நாம் எல்லாம் இன்று பழைய வயதுடையவர்கள் இடத்தில் இருக்கிறோம். நாம் எல்லாம் மௌத்தானத்துக்கு பின்னால் அல்லாஹ் எங்களை வாலிபர்களாக ஆக்கித்தான் சுவர்க்கத்துக்கு அனுப்ப போகிறார். அந்த ஷீபு பல அசஹரமு அபதா, சுவர்க்கத்துக்கு நீங்க நுழையுங்க, சுவர்க்கத்தில வயோதிபம் கிடையாது, எப்போதும் வாலிபர் ஆகிறீங்க. பல்லாயிரம் வருடம் போனாலே வாலிபராகவே சுவர்க்கத்தில் இருங்க, நல்லா எங்களுக்கு கட்டளையுவார் கண்ணியமான அல்லாஹ்வுடையர்களே. எனவே வாலிபத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் கழித்துக் கொள்ளுங்கள். போதை வசு பாவனைக்கு யாரும் அடிமையாகி விடாதீர்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடையர்களே, போதை வசுக்கு அடிமையானவர்கள் அடுத்ததாக புகை பழக்கம். அதற்கு சொல்கின்றார்கள், புகை பழக்கம் சாதாரணமான ஒன்றல்ல. கண்ணியமான அல்லாஹ்வுடையர்களே, இதுக்கு பீடிக்கப்பட்டவர்களுக்கு சும்மா இருக்கலாம். ஒரு பிஸ்டல் கோர்லி பொண்ணு கிடைக்க இல்லையா,
வீதி உண்டாது கிடைக்க இல்லையா, ஒரு தால் ஒன்றையாவது சுருட்டி குடிக்க வேண்டும். அது அவருடைய ஒரு நோய். கனியமான அல்லாஹ் நடிகார்களே, அண்மையில பார்த்த ஒரு அறிக்கை, ஏனென்றா முழு உலகிலையும் வருடாந்தம் 50,000 பேர் புகைத்தலால் இறந்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு கம்பெனியும் ஒரு பொருளை விநியோகம் செய்யும் போது அதுல கெடுதிய சொல்ற இல்ல, நலவத்தா சொல்லுவாங்க. ஆனா புகைத்தல் கம்பெனியே சொல்லுது, புகைத்தல் பேக்கெட் எடுத்து பாருங்க, அதுல மேல போட்டிக்குது புகைத்தல பாவிக்காதீங்க, அது உங்களோட உடம்புக்கு கெடுதி, அது புற்றுநோய் ஏற்படுத்தும். அதனால வந்தாந்து 50,000 மக்கள் சாவுறாங்க. 50,000 மக்கள்ல வர வார வருஷம் சாகக்கூடியவங்க ஒருவராக நீங்க இருக்கலாம் என்று கெடுதி என்று சொல்லித்தான் அந்த கம்பெனி அதை பப்ளிக் பண்ணுது, அதை விளம்பரப்படுத்துது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய ஒரு பால் கோப்பை கொண்டு வராங்க, இதுல கொஞ்சம் நஞ்சு இருக்குண்டா யாராவது குடிப்போமா, யாருமே குடிக்க மாட்டோம். அதனால கம்பெனியே சொல்லுது இந்த நஞ்சு, 50,000 பேர் சாவுறாங்க, இது கிட்னி பல நோய்களை ஏற்படுத்தும், பல வகையான புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய பிரதானமான ஒன்றுதான் புகைத்தலாக இருக்கு. உதட்டு புட்டு, தொண்டை குழி புட்டு, நுரையீரல் புற்று, இப்படி பலவிதமான புற்றுநோய்களை இந்த புகைத்தல் பாவனை ஏற்படுத்துகிறது. அன்பான அல்லாஹ்வுடைய, அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் புகைத்தலுக்கு அடிமையாகிறாங்களோ இளமையிலே அவருடைய வாழ்க்கை நாசமாகிவிடும். இளமையிலே அவர்கள் முதுமை தோற்றம் அளிப்பார்கள், சிறிய வயதிலே உதறி கருத்து போகும், சிறு பிள்ளைகள் கூட பக்கத்திலே போக மாட்டார்கள். அதனால் தான் இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கிறோம், சில வீடுகளுக்குள்ளே இருக்கின்றவர்கள் மனித தோட்டத்திலே பல மிருகங்கள் வாழுவதை நாம் பார்க்கிறோம். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று சொந்த அப்பாவால், சொந்த சகோதரனால் சகோதரி, சொந்த அப்பாவால் பேசி கற்பழிக்கப்படுகின்ற செய்திகளை பார்க்கிறோமா இல்லையா? எத்தனையோ சில வீடுகள்ல மனித தோட்டங்கள்ல பல மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை இன்றைய சமுதாயத்தில் பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, போதை வத்து கடுமையாக கூடியவர்கள் புகைத்தலுக்கு சென்று விடுவார்கள். புகைத்தலும் பெரியதொரு பாவம், சாதாரணமான பாவம் அல்ல. புகைத்தலினூடாக எங்களை உடம்புக்கு கெடுதி, எங்களோட ஆயுளை குறைக்கும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்கிறான், வலா துல்கூ பி ஐதீகும் இலத் தஹலுகா, உங்களோட கைகளை நாசத்தின் பக்கம் போட்டுக்கொள்ளாதீங்க. வலா தக்துலூ அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே கொலை செஞ்சு கொள்ள வேணாம். புகைத்தல் இருக்குது தற்கொலை. ஒரு மனிதன் தன்னுடைய நுரையீரலை கரைத்து ஆயுளை குறைத்துக் கொள்றான். தானாக ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளை குறைத்துக் கொள்வதும் கொலை செய்து கொள்வதும் கொலைதான். சிறுக சிறுக தன்னுடைய ஆயுளை குறைத்துக் கொள்வதும் உடம்புக்கு கெடுதி ஏற்படுத்தி அவன் ஆயுளை முடித்துக் கொள்வதும் அதுவும் மிகப்பெரிய கெடுதான். அன்பானவர்களே, எனவே இதிலே இருந்து நாம் விடுபட வேண்டும். அது மாத்திரமல்ல, புகைத்தல் இருக்கிறதே அதனூடாக சிலர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய கவலையை போக்குறதுக்கு நான் லேசா ஒரு புகைத்தலோடு பாவித்தேன்னு சொல்லுவார்கள். கவலை அதனால போகாது. கவலைக்கு மருந்து அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கிறான், கவலைக்கு மருந்து அல்லாஹ் இபாதத்துல வச்சிருக்கிறான், கவலைக்கு மருந்து அல்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், கல்புகளுக்கு அல்லாஹ் அமைதிய திக்ரில அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை வச்சிருக்கிறான். புகைத்தலால போதை வத்தால எந்த நிம்மதியும் அமைதியும் கிடையாது, அதுல நிம்மதிய இல்லமாக்குற வேலை தான் நடக்குது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலர் சொல்லுவார்கள், நாங்க புகைத்தல் ஒண்ண பாவிச்சுட்டா எங்கட கவலை எல்லாம் போயிடுது. கவலை போகாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது கவலை போறையில் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்றான், நரகவாதிகளுடைய உணவை சொல்றான். நரகவாதிகளுடைய உணவை போலதான் புகைத்தல். ليس لهم طعام الا من ضريع لا يسمن ولا يغني من جوع. நரகவாசிகளுக்கு வரி என்ற மரம் கொடுக்கப்படும், முள் மரம், இதுதான் இவர்களுக்கு உணவு. அந்த முள் மரம் அவங்களை கொழுக்கவும் வைக்காது, அவங்களோட பசியையும் தணிக்காது. நரகவாதிகளுடைய உணவு அதை போலதான் புகைத்தல், எங்கட பசியையும் தணிக்காது, எங்களை கொழுக்கவும் வைக்காது. எனவே அன்பானவர்களே, அதற்கு அடிமையானவர்கள் அப்படியே அதை விட்டுடுங்க. ஒவ்வொரு நாளும் பணத்தை சுட்டு கொண்டிருக்கிறோம். உதாரணமாக ஒரு நாளைக்கு மொத்தம் 10 பிஸ்டல் குடிக்கிறான்னு வச்சுக்கொண்டா 1.5 20 ரூபான்னு வச்சுக்கொள்வோம். 20 தர 10 200, ஒரு நாளைக்கு 200 ரூபா. 200 தர 10 2000, 10 நாளைக்கு 2000. 2000 தர 3, ஒரு மாதத்துக்கு 6000. 6000 பணத்தை சுடுகிறான். உங்களோட வீட்டுல இருக்கிற பிள்ளைய கூப்பிடுங்க, மகள் அல்லது மகன் வாங்க, இந்தாங்க தீப்பட்டி, இந்தாங்க 1000 ரூபாய் பணம், பிள்ளை இந்த 1000 ரூபாய் பணத்தை சுடுங்கன்னு ஒரு பிள்ளையை கொடுத்தா இன்றைய உலகத்துல எந்த பிள்ளை சுடும்? என்னவாப்பா பைத்தியமா, இந்த பணத்தை மாசத்துக்கு கட்டலாமே, கஷ்டமான மக்களுக்கு உணவா பணமாக கொடுக்கலாமே, எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிறாங்களே அவங்களுக்கு உதவி செய்யலாமே, வேற வேற தேவைக்கு பயன்படுத்தலாமேன்னு சொல்லி, அதாவது பணத்தினுடைய பெருமதியையே விளங்காத அந்த பிள்ளைகள் சொல்லுவதை நாம் பார்ப்போம். அன்பானவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், புகைத்தலுக்கு அடிமையானவர்கள் ஒவ்வொரு நாளும் பணத்தை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அடுத்ததாக, இந்த புகைத்தலை விடுவதாக இருந்தால் நாம் உள்ளத்திலே ஆழமாக சில விடயங்களை பதிய வைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த புகைத்தலிருந்தும் போதை வசத்திலிருந்தும் எங்களையும் எங்களை சார்ந்திருக்கின்றவர்களையும் பாதுகாக்கலாம். அப்படி இல்லை என்றால் பாதுகாக்க முடியாது. கண்ணியமானவர்களே, முதலாவது இதனால் ஏற்படக்கூடிய பாரதூரத்தை நாம் விளங்க வேண்டும். இது ஒரு பெரிய பாவம், சாதாரணமான ஒரு பாவம் அல்ல, இது ஒரு பெரிய பாவம். சில பாவங்கள் செய்கின்ற போது அது அவரவரை மாத்திரம்தான் அது பாதிக்கும். சில பாவங்கள் செய்கின்ற போது அவரையும் பாதிக்கும், அவருடைய குழந்தைகளையும் பாதிக்கும், பாவம் செய்யக்கூடியவருடைய மனைவியை பாதிக்கும், பாவம் செய்யக்கூடிய குடும்பத்தையும் பாதிக்கும், பாவம் செய்யக்கூடியவன் எந்த ஊரில் இருக்கிறானோ அந்த ஊரையும் பாதிக்கும், பாவம் செய்யக்கூடியவன் எந்த மார்க்கத்தில் இருக்கிறானோ அந்த மார்க்கத்தையும் பாதிக்கும். அதனால புகைத்தல் என்ற பாவனை இருக்குது, அதே போல போதைவத்து என்ற பாவனை இருக்குது. இதற்கு அடிமையானவர்கள் செய்யக்கூடிய தவறுகளால் சாதாரணமாக வாய் பேச முடியாத சிறு குழந்தைகள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். பருவ வயது அடையாத எத்தனையோ குழந்தைகளை கற்பழித்த வரலாறுகளை செய்திகளாக படிக்கிறோமா இல்லையா? எதனால் வந்த விளைவு புகைத்தலால், எதனால் வந்த விளைவு போதைவத்தால்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முதலாவதாக நாம் யோசிக்க வேண்டும், இது பாரதூரமான பாவம், முழு சமுதாயத்தையும் அழிக்கின்ற பாவம், நம்முடைய குழந்தைகளை எதிர்காலத்திலே முன்னேற விடாமல் தடுக்கின்ற பாவம், ஈமானை கலட்டி எறிகின்ற பாவம் என்பதாக முதலாவது உள்ளத்திலே ஆழமாக வைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இரண்டாவதாக இதிலே இருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் முன்னால் உள்ள சஹாபாக்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் படிக்க வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய வீட்டில மதுபானம் பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கு. ஒரு செய்தி வருகிறது, மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது, எல்லாரும் மதுபானத்தை கொட்டுகின்றார்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் 4617 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதீனாவுடைய மண் கது ஜரத் ஃபி திக்கத்தில் மதீனா, மதீனாவுடைய பாலைவனத்தில் இருக்கின்ற மணலிலே அந்த மதுபானம் ஆறாக ஓடியதாக அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, அவர்கள் சமிஅனா வஅதனா கேட்டார்கள், கட்டுப்பட்டார். அதுதான் அவருடைய வாழ்க்கை. பயான் குறைவு, அமல் அதிகம். பயான் குறைவு, பேணிதல் அதிகம். இன்றைய உம்மத், இன்று வாழக்கூடியவர்கள் நிறைய பயான் கேட்கிறார்கள். பயானுக்கு எந்த குறையுமே இல்லை, அமல் குறைவு, பேணிதல் குறைவு. எவ்வளவுதான் பயான் கேட்டாலும் பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. எனவே அன்றைய உம்மத் குறைவான பயான், அதிகமான மாற்றம், அதிகமான பேணுதல், அதிகமான இபாதத். இன்றைய உம்மத் இப்போது வாழக்கூடியவர்கள் நிறைய பயான் கேட்கிறார்கள், ஆனால் செய்யக்கூடிய அமல் குறைவான அமல். அமல் செய்யறோம், அதுல எந்த குறையுமே இல்லை, ஆனா அமல் செய்யறது மாத்திரம் அல்ல நோக்கம், செய்த அமலை பாதுகாப்பது அதை விட நோக்கமாக இருக்கிறது. அநேகமானவர்களை பார்க்கிறோம் அமல் செய்வதில் அதிக அக்கறை காட்டுகின்றார்கள், ஆனால் அந்த அமலை பாதுகாப்பதில் எந்த அக்கறையும் காட்டுவதில்லை.
அமல் செய்வது புத்திசாலித்தனம். அதை விட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் செய்த அமலை பாதுகாத்து அப்படியே எங்க மீதான கொண்டுவார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹுவை நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், சஹாபாக்கள் குறைவான பயான் கேட்டு குறைவான நசைஹத்து கேட்டு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். நாம் அதிகமாக பயான் கேட்கிறோம், கண்ணியமான அல்லாஹுவை நல்லடியார்களே, எங்களிடத்திலே மாற்றங்கள் வர வேண்டும். அது மாத்திரமல்ல, அது சஹாபாக்களுடைய வரலாறு, அண்மையில இடம்பெற்ற ஒரு வரலாறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நெகட் ஸ்டீபன் ஒரு பொக்கிஷை பாடகர், தன்னுடைய பெயரை யூசுப் இஸ்லாமாக மாற்றிக்கொண்டார். அவர் எப்படிப்பட்ட ஒருவர் என்றால், இஸ்லாத்துக்கு முன்னால் அவர் நடந்த சில விடயங்களை சொல்கின்றார். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். அந்த கடிதத்திலே நெகட் ஸ்டீபன் சொல்லுகிறார், நான் தொடாத பெண் இல்லை, அப்படி என்றால் நான் எல்லா விபச்சாரமும் செய்திருக்கிறேன். நான் குடிக்காத மது இல்லை, பாவிக்காத போதை வசதி இல்லை, இதெல்லாமே பயன்படுத்திருக்கிறேன். நான் பாவித்து முடித்ததுக்கு பின்னால் மண்டியை வைத்தால் அதிலே நீரை கலந்து குடிப்பதற்கு ஒரு சமுதாயம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்த எனக்கு இடையிலே கிடைத்த மார்க்கம் இஸ்லாம். எப்போது அல்லாஹ்வுடைய மார்க்கம் எனக்கு கிடைத்ததோ, எப்போது இஸ்லாம் எனக்கு கிடைத்ததோ, எப்போது எனக்கு ஈமான் கிடைத்ததோ, இதையெல்லாம் விடுவது சாதாரணமான விடயம் அல்ல, இலகுவாக இருந்தது. அல்லாஹ்வுக்காக வேண்டிய அத்தனையும் விட்டேன் என்று யூசுப் இஸ்லாம் அண்மையிலே இஸ்லாமிய நெஞ்சமாக மாறியதுக்கு பின்னால் சொல்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, இடையிலே கிடைத்த மார்க்கம் இஸ்லாம். முழுக்க முழுக்க இஸ்லாமிய பரம்பரையிலே பிறந்து விட்டு 18-19 வயதிலே பழகி விட்டு நாம் சொல்கிறோம் விட்டுக் கொள்ளேலா, இந்த சாட்டு போக்கு அல்லாட்ட சொல்லேலா. கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, 2 மாதத்துல கிட்டத்தட்ட 8 ஜும்மா வரும். 8 ஜும்மாவுல ஏதாவது ஒரு ஜும்மா அல்லது வருடத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு ஜும்மால போதை வசதி சம்பந்தமான கொத்துபா ஒன்றுல அது ஹராம் என்று தெளிவாக விளங்கியதுக்கு பின்னால், அதற்கு பின்னால் அதை தொடர்ந்தால் மன்னிப்பது அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு. எங்களுக்கு வகை இறங்கி ஹராம் என்று சொல்லித்தர தேவையில்லை, எங்களுக்கு எல்லாம் வகை இறக்கப்பட்டு விட்டது. எனவே கண்ணியமானவர்களே, தெளிவாகவே இஸ்லாம் அது ஹராம் என்று சொல்லித் தருகிறது. அதனால நாம் அதுல இந்த முழுமையாக விலகிக்கொள்வோம். பரம்பரை பரம்பரையா முஸ்லீமாக இருக்கிறோம். இடையிலே கிடைத்த மார்க்கம் இஸ்லாம், அவர் விட்டுக் கொண்டார் என்றால் எங்களுக்கு ஏன் விடலாது? எனவே அன்பானவர்களே, 2வது விஷயம், சஹாபாக்களுடைய முன்னோருடைய வரலாறுகளை முன்னால் நிறுத்தி அவைகளை விடுவதற்கு நாங்கள் முயல வேண்டும். முழுமையாக அதுல இருந்து விடுபட வேண்டும். 3வதாக, இறுதி முடிவை பயப்பட வேண்டும். எனக்கு ஈமான் இல்லாமல் என்னுடைய உயிர் பறிக்கப்பட்டு விடுமோ, மதுபான அருந்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய உயிர் பறிக்கப்பட்டு விடுமோ, விபச்சாரம் செய்கின்ற நிலைமையில் என்னுடைய உயிர் பறிக்கப்பட்டு விடுமோ, அப்படி பறிக்கப்பட்டால் ஈமான் இல்லாமல் நான் போகிறேனே என்ற ஒரு கவலை உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்றான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்றான், யார் இந்த உலகத்துல வாழ்ற போது மனிதனுடைய உள்ளம் சொல்லும், இதை செய், மனத்தின் மீது ஆசை வரும், பெண்ணின் மீது ஆசை வரும், பல மோகம் வரும், இதுக்கெல்லாம் கட்டுப்படாமல் அல்லாஹுக்கு முன்னால நான் நிற்கணுமே, அல்லாஹ்வுடைய விசாரணை இருக்குதே என்று பயந்து யாரெல்லாம் மனோ இச்சை கட்டுப்படாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ் சொல்கிறான் இவங்களுக்கு தங்குமிடம் சுவருக்கம் என்று சொல்கிறான். அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ. யார் அல்லாஹ் பயந்து இந்த உலகத்துல வாழ்றாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சுவருக்கம் அல்ல, 2 சுவர்க்கத்தை கொடுப்பான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வை பயந்த காரணத்துக்காக. எனவே இதை விடுவோம் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், وَمَنْ يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்றாங்களோ, فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்றான், யார் அல்லாஹ் ரசூலுக்காக வாழ்றாங்களோ, உலகத்துக்காக வேண்டி அல்ல வாழ்றது, மனோ இச்சைக்காக வேண்டி அல்ல வாழ்றது, மக்களை திருப்திப்படுத்துக்காக வேண்டி வாழ்வது, அல்லாஹ்வுக்காக வேண்டி யாரெல்லாம் வாழ்றாங்களோ, நாளைய மறுமையில அல்லாஹ்
அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடு அவர்கள் எழுப்பாட்டுவார். சுபஹானல்லாஹ், நாங்கள் நபிமாரோடு நபிமாரை காணவில்லை, நபிமாருடைய காலத்திலும் வாழவில்லை, அல்லாஹ் எங்களை நபிமார்களோடு எழுப்பாட்டுவான் அல்லாஹ் ரசூலுக்காக வந்தால். அது மாத்திரமல்ல, உண்மையார்கள் அழைப்பாட்டுவான், வாசுக்கு யுத்தம் செய்த சுஹதாக்களோடு அழைப்பாட்டுவான், நல்ல மக்களோடு அல்லாஹ் எங்களை எழுப்பாட்டுவான். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை முடிக்கிறான். இதை விட வேற என்ன அழகான நட்பு வேணும், இதை விட வேற என்ன அழகான கூட்டாளி வேணும். வாழுங்களே அல்லாஹ் ரசூலுக்காக, அல்லாஹ்வே வாழ்க்கை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தாராம். எனவே அன்பானவர்களே, எதையும் விடுவோம் அல்லாஹ் ரசூலுக்காக. எனவே இறுதி முடிவை பயப்பட வேண்டும். என்னுடைய வரலாறு பேசக்கூடிய நல்ல முடிவை தான். அதனால நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நாட்களை நாங்க பல நாட்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். கடைசி 7 நாள், கடைசி 5 நாள், கடைசி 15 நாள், கடைசி 1 மாதம், கடைசி 6 மாதம், சல்லல்லாஹு வாழ்க்கையில கிடைத்த கடைசி ஹஜ்ஜி, கடைசி ரமலான், இவைகளை ஏன் பேசிக் கொண்டிருக்கிறோம்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல முடிவோடு போனார். எனவே எனக்கும் உங்களுக்கும் இந்த கலிமாவை சுமந்திருக்கிற எல்லோருக்கும் நல்ல முடிவு வர வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எதிர்காலத்திலே பேச வேண்டும். என்னுடைய தந்தை நல்ல முறையிலே முகம் சிரித்த நிலைமையிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். கனியமான அல்லாஹ் இளைஞர்களே, எனவே எங்களுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட பாவங்களில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கனியமானவர்களே, சிலர்கள் எவ்வளவுதான் பயான் செய்தாலும் திருந்துவதில்லை. அதனால சில இடங்கள்ல வாழ்க்கையில சில அனுபவ ரீதியாக விடுவதற்கு சில வழிகாட்டல்களை அண்மையில தொகுக்கப்பட்டு தந்தப்படுகிறது. அது ஒன்றுதான், விடுமுறை காலங்கள்ல கொழும்புலதான் உங்களுக்கு தெரியும், மகாரகம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போ, எங்க பிள்ளைகளை காட்டுது, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவன் கொண்ட கொடை உடம்புகள்ல சதைகளை வெட்டி அழகானவங்க நல்லவங்க அவங்கள கொண்டு போய் கொஞ்சம் காற்று, இவங்க நல்லா இருந்தவங்க, இதற்கு அடிமையானதாலதான் இங்க வந்திருக்கிறாங்க என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில காட்டி ஒரு படிப்படை ஏற்படுத்துது. விடுமுறையில எங்கெங்கயோ போறோம், யாப்பானா போறோம், நூரலியா போறோம், எவ்வளவு நாடுகள் எவ்வளவு ஊர்களை பார்க்க போறோம். அதனால விடுமுறை காலங்கள்ல கொஞ்சம் இப்படியான இடங்களில் கொண்டு பிள்ளைகளை காட்டு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி காட்டுகின்ற போது குழந்தைகளுடைய வாழ்விலே நிறைய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். அப்படி இல்லை என்றால் சில பாவங்கள் காலாகாலம் இருந்து கொண்டிருக்கும். ஆரம்ப காலத்துல பயானுகளுக்கு போனா சொல்லுவாங்க, அதரத் தொழுகையை பத்தி பண்ணுங்க, அதரத் நோம்பை பத்தி பண்ணுங்க, அதரத் சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு போனா சொல்றாங்க, அதரத் விபச்சாரத்தை பத்தி பண்ணுங்க, அதரத் விபச்சாரம் கூடிச்சு, எங்கட சமுதாயம் போறாங்க, அதரத் அதரத் போதை வச்சு பாவனை கூடிச்சு, சொல்லுங்க அதரத் அதை பத்தி, எங்கட சமுதாயம் விற்கிறாங்க, அதரத் கண்ணியமானவர்களே கவலையா இருக்கு. முந்தைய ஒரு காலம் அமல் இபாதத்தை நாங்க ஆசாக ஓட்டி கொண்டிருந்தோம். அமல் செய்வதில் குறைவு இல்லை, ஏராளமாக அமல் செய்யறோம். ஆனா அமல் செஞ்சு செஞ்சு பாவத்தையும் செய்யறோம். அந்த அமலுக்கு கூலி கிடையாது. இப்ப மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யாருடைய நன்மை பாவத்தை தடுக்கவில்லையோ அது நன்மையிலே என்று சொன்னார்கள். எங்களை நன்மை நன்மையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் பாவத்தை தடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு குழியும் தோன்றுறோம், தொழுதும் கொள்கிறோம், விக்ரம் செய்யறோம், நாவால வாயால மற்றவங்களுக்கு எசியும் கொள்றோம். கனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே வாழ்க்கையிலே நல்லவைகளை மக்களுக்கு வெளிப்படுத்துங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை கபூல் செஞ்சு கொள்வான். நாளைய மறுமையிலையும் அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்தை கபூல் செஞ்சு கொள்வான். எனவே இந்த உலகத்துல நாம் பார்க்கிறோம் பல வகையான பாவங்களை பார்க்கிறோம். அதுல மிக வேகமாக அண்மை காலங்களில் பரவிட்டு பாற ஒரு பாவம் தான் கனிமானவர்களை போதை வந்து பாவம். இதனோட எங்களை சமுதாயம் அழிகிறது, ஒழுக்கம் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகிறது. சில பிள்ளைகளுக்கு தகப்பனே அந்த தாயுடைய தகப்பன் தான் தகப்பனாகவும் இருக்கிற அந்த பிள்ளைக்கு. கண்ணியமானவர்களே, எனவே இப்படிப்பட்ட பாவங்கள்ல இருந்து எங்களை சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும், இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும், அதனால் பொறுப்புதாரிகள் தங்களுடைய பொறுப்பை உணருங்கள். நிர்வாகத்தால் முடியாது ஒவ்வொரு குழந்தைகளையும் திருத்துவதற்கு, ஒவ்வொரு வாலிபர்களையும் திருத்துவதற்கு. ஒவ்வொரு பெற்றோரும் உணர வேண்டும், என்னுடைய பிள்ளை யாரோடு பழகிறான், என்னுடைய குழந்தை யாரோடு பயணம் போகிறான், என்னுடைய குழந்தையுடைய நண்பர்கள் யாரு, என்னுடைய குழந்தை யாரோடு பழகிறான், எங்கே போகிறான், என்ன செய்கிறான் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் உணர வேண்டும் அன்பானவர்களே. எனவே இந்த பாவத்தில் நீங்கள் உம்மத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த பாவத்திலிருந்து நீங்கள் உம்மத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி முன்வர வேண்டும். அப்படி முன்வருகின்ற போது நிச்சயமாக அந்த பாவத்திலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அது மாத்திரமல்ல, இஸ்லாத்தின் எதிரிகள்ல மிகப்பெரிய சதிகள்ல ஒன்றுதான் முஸ்லீம்களுடைய சனத்தொகையை வீழ்த்துவதற்கு, சனத்தொகையை குறைப்பதற்கு இப்படிப்பட்ட போதை வத்து பாவனைகளை, புகைத்தல்களை முஸ்லீம்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்துகின்றார்கள். கனிமானவர்களே, புகைத்தலுக்கு அடிமையானவர்கள், போதை வத்துக்கு அடிமையானவர்கள், அவங்கள நாவால சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் மனைவி இடத்துல போக மனம் இல்லைன்னு சொல்லுவாங்க, தனிமை இனிமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. கனிமானவர்களே, அவங்க தாய் தாப்பாட கொஞ்சம் பேச மாட்டாங்க, பிள்ளைகளோட வந்து கொஞ்சம் கொஞ்சம் விளையாட மாட்டாங்க, அந்த மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஹக்குகளை சரியா கொடுக்க மாட்டாங்க, தனிமையில் இருப்பாங்க, ஒரே துப்பி துப்பி கொண்டு சுத்துவாங்க, எங்கேயாவது ஒரு இருட்டுகளை குந்தி கொண்டிருப்பாங்க, போன நோண்டி கொண்டு நிறைய இடங்களுக்கு விளையாட்ட பார்க்க போவாங்க, ஆனா விளையாட்ட பார்க்க இல்ல, விளையாட்ட பார்ப்பதாக இருந்து நிறைய வேலைகள் அங்கிருந்து பழகிட்டு வருவாங்க. அதனால் அன்பான அல்லாஹு நல்லடியார்களே, எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். இது எங்களை மட்டும், எங்களை மட்டுமல்ல, எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய உம்மத்தை, அதே போன்று நாங்கள் சார்ந்திருக்கின்ற மார்க்கத்தையே மார்க்கத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பாரதூரமான பாவமா இருக்கிறது. எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த பாவத்திலிருந்து எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாத்து அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து நல்ல முடிவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களை கபூல் செஞ்சு கொள்வானாக. யா அல்லாஹ், கடைசி சந்தர்ப்பத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களது வாக்கு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆஹிர தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.